عليكم ورحمة الله وبركاته.
عليكم السلام.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னர், எமது வாராந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, இன்றைய தினம் இஸ்லாம் எம்மிடத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல் குர்ஆன் வாயிலாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாகவும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தை பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், மனிதனை பொறுத்தவரையில் அடிக்கடி பல மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடியவன். மனிதனுடைய எண்ணங்கள் காலத்தின் நகர்வோடு சில சமயங்களில் மாறிப்போகும். எனவே ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு சீரான ஒரு வழிகாட்டல் தேவை. மனிதன் சீராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், சீராக அவனது அமல்களை ஆக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, சீராக வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், ஷைத்தான் புதிய பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவான், அவனுடைய செயல்களிலும் ஏற்படுத்துவான், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏனைய இதர காரியங்களிலும் ஏற்படுத்துவான், குறிப்பாக வணக்க வழிபாடுகளிலும் ஏற்படுத்துவான். எனவே இவ்வாறு ஷைத்தான் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது, அதிலே அல்லாஹு தஆலாவினது அடியார்கள் தடம் புரளாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவும் அவனது தூதரும் அடிக்கடி போதனைகளையும் பல எச்சரிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் தற்பொழுது ஓதி காண்பித்த வசனத்தை பொறுத்தவரையில், ஆல இம்ரான்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய 31வது வசனம், அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? குல், நபியே நீர் கூறுவீராக, இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ், நீங்கள் அல்லாஹு தஆலாவை நேசிக்க விரும்பினால், ஃபத்தபிஊனி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்கும்ல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான். அல்லாஹு தஆலாவின் நேசமானது, அல்லாஹு தஆலாவுடைய அன்பு, இரக்கம், பாசமானது எம்மீது வர வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹு தஆலாவை வெளிப்படையாக நேசித்தால் மட்டும் போதாது. அல்லாஹு தஆலாவுடைய உண்மையான அந்த இரக்கம், நேசம் எமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் வைக்கக்கூடிய நிபந்தனை என்ன? இத்திபார் ரசூல், ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். எனவே ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவினுடைய நேசத்தை பெற விரும்புவானாக இருந்தால், கண்டிப்பாக அவன் தனது வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களிலும் அன்னலார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக பின்பற்ற வேண்டும். நாம் எவ்வளவுதான் அல்லாஹு தஆலாவின் மீது பாசம் வைத்திருந்தாலும், அல்லாஹு தஆலாவை நாங்கள் அனுதினமும் நாங்கள் திக்ர் செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் வந்து வணக்க வழிபாடுகளை செய்தாலும், அந்த விடயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற தவறுவோமாக இருந்தால், அல்லாஹு தஆலாவினது நேசம் எமக்கு கிடைக்காது. நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும், இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா எதனை சொல்ல வருகின்றான் என்று சொன்னால், நாம் எந்த ஒரு வணக்க வழிபாட்டை செய்தாலும், எந்த ஒரு அமலை செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும், அந்த விடயங்கள் அனைத்தும் எம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போக மாட்டார். எப்பொழுது அந்த விடயங்கள், அந்த காரியங்கள், அந்த வணக்க வழிபாடுகள் எம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய அன்பை, அந்த பாசத்தை அந்த வணக்க வழிபாடுகள் பெற்றுத்தர வேண்டும். எனவே நாங்கள் வணங்குவது, நோன்பு நோற்பது, தொழுகையை நிறைவேற்றுவது, ஜகாது கொடுப்பது, ஹஜ் செய்வது, இதர ஏனைய வணக்க வழிபாடுகளை செய்வது, நிறைய தர்மம் செய்வது, மார்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் எமது நேரத்தை ஒதுக்கி செலவழிப்பது, அனைத்துமே அல்லாஹு தஆலாவினது திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. எனவே சுவர்க்கத்துக்கு முன்னால் அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தம், அவனது இரக்கம், அவனது அந்த அன்பு பாசத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லா விடயங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். எனவே இந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த அல் குர்ஆனிய வசனம் எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ். நாம் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்களும் இந்த ஹதீதுகளும் நாம் பலமுறை கேட்டவைகள்தான். ஆனால் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை ஆழமாக சிந்திக்க எம்மை தூண்டக்கூடிய வசனங்கள், தூண்டக்கூடிய ஹதீதுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது, இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ். மிகவுமே உண்மையான சிதுக்கான விடயம் எதுவென்று சொன்னால், பேச்சுகளில் மிகவும் உண்மையானது எதுவென்று சொன்னால், அல்லாஹு தஆலாவது பேச்சுவார்த்தை அல் குர்ஆனாகும். வஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்வழிகளிலே சிறந்த நேர்வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நேர்வழி. வஷர்ரல் உமூரி முஹ்தஸாதுஹா, எல்லாவற்றிலும் மிகவும் மோசமான ஒரு விடயம் எதுவென்று சொன்னால், மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துவது. அல்லாஹு தஆலா காட்டித்தராத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதிக்காத ஒரு விடயத்தை மார்க்கமாக உருவாக்கி அதனை செய்வதுதான் விடயங்களிலே செய்யக்கூடிய காரியங்களிலே மிகவும் மோசமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோன்று அல்லாஹு தஆலா இன்னொருத்திலே சூரத்துல் ஆராஃப்லே மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹு தஆலா இறக்கியதை விட்டுவிட்டு அவுலியாக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலா தத்தபியூ, நீங்கள் பின்பற்றாதீர்கள், மின் தூனிஹி, அவனை விட்டுவிட்டு, அவன் இறக்கியதை விட்டுவிட்டு, அவுலியா, அவுலியாக்களை நீங்கள் உங்களது அவுலியாக்களாக அல்லாஹ்வுக்கு நிகராக அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்களை பின்பற்றாதீர்கள். கலீலம்மா ததக்குரூன், நீங்கள் கொஞ்சமாகத்தான் நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று சூரத்துல் அன்ஆம்லே 153வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நிச்சயமாக இதுதான் நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, அதனை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊஸ் ஸுபுல், நீங்கள் பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். பாருங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அல் குர்ஆனுக்கு முழுமையான ஒரு நடமாடும் அல் குர்ஆனாக வாழச் செய்துவிட்டு, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள், கான ஹுலுக்குல் குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகள் அனைத்தும் அல் குர்ஆனாக இருந்தது. ஒரு நடமாடும் அல் குர்ஆனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதனால் தான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒரு நடமாடும் குர்ஆனாக எமக்கு சொல்லி காட்டினார்கள். அப்ப இப்படி நேரான தெளிவான இஸ்லாம் எமக்கு கிடைத்திருக்கின்றது, அதுதான் நேரான பாதை. அல்லாஹு தஆலா சொல்லுதான், அதுதான் நேரான பாதை, அதனைத்தான் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ்புல், அல் குர்ஆன் காட்டிய பாதை இருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை இருக்க, அதனை விட்டுவிட்டு வேறு பல வழிகளை, வேறு பல கொள்கைகளை, வேறு பல கருத்துக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவ்வாறு பின்பற்றினால் ஃபத்ஃபர்ரக பிக்கும் அன் ஸபீலிஹி, அல்லாஹு தஆலாவினது நேரான பாதையை விட்டும் அது உங்களை அப்புறப்படுத்திவிடும், உங்களை பிரிவினையாக்கி உங்களை ஓரம் கட்டிவிடும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப இந்த வசனங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா உபதேசங்களை செய்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசங்களை செய்கிறார்கள். இது ஒரு கோணத்தில் தெரிகிறது. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் அல்லாஹ்வும் அவனது தூதரும் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். இந்த வசனத்தில் உபதேசமும் இருக்கின்றது, எச்சரிக்கையும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சத்தியம் இருக்கின்ற அதே நேரத்தில் அதனை நாங்கள் ஓரம் கட்டிவிட்டு அசத்தியத்தை பின்பற்றுவது அல்லது நாம் நினைக்கக்கூடியதை சத்தியமாக ஏற்று நினைப்பது அதனை பின்பற்றுவது எம்மை அல்லாஹு தஆலாவின் திருப்பொருத்தத்திலிருந்து அப்புறப்படுத்திவிடும் என்பதனை இந்த ஹதீஸுகளும் இந்த குர்ஆன் வசனங்களும் சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். எவர் எமது மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகிறாரோ அது நிராகரிக்கப்பட வேண்டியது. அதே போன்று இன்னொரு செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். நாம் எமது மன் அமில அமலன் நாம் கட்டளையிடாத நாம் காண்பித்துக் கொடுக்காத ஒன்றை எவர் ஒருவர் மார்க்கமாக நினைத்து செய்கிறாரோ பகுவரன் அதுவும் நிராகரிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கார். நாம் ஓதித்து காட்டிய வாசித்து காட்டிய இந்த வசனங்கள் குர்ஆன் வசனங்கள் இந்த ஹதீதுகளை மீண்டும் ஒருமுறை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆன் வசனங்கள் இறங்கியது யார் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் வாழக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை ஏற்படுத்தாதீர்கள் சொன்னது யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. பேச்சுக்களிலே வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹு தஆலாவினது வார்த்தை, வழிகளிலே நேரான வழி எனது வழி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து சொன்னார்கள்? சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். இந்த செய்தி சஹாபாக்களுக்கு மட்டுமா? இல்லை, நாளை மறுமை நாள் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உள்ள அனைவருக்குமான ஒட்டுமொத்த மனிதருக்குமான செய்தியாகும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பின்பற்றக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால், எவ்வளவுதான் நேசத்துடன் இருந்தாலும் எவ்வளவுதான் பாசத்துடன் இருந்தாலும் எவ்வளவுதான் மஹப்பத்துடன் இருந்தாலும் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அது அல்லாஹ் சொன்னது மார்க்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மார்க்கம், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அது மிகுந்த ஆர்வத்தின் காரணத்தினால் சில சமயங்களில் ஆர்வம் ஆர்வ கோடாராக மாறி நாம் நினைத்ததை எல்லாம் மார்க்கமாக செய்ய ஆரம்பித்து விடுவோம். அவ்வாறு நாங்கள் மார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராதவைகளை மார்க்கமாக நினைத்து செய்தோம் என்று சொன்னால், எவ்வளவுதான் அழகானதாக இருந்தாலும் எவ்வளவுதான் பயபக்தியோடு அது இருந்தாலும் எவ்வளவுதான் வந்து கஷ்டப்பட்டு அதனை செய்தாலும் எவ்வளவுதான் பணங்களை நாங்கள் வாரி வாரி இறைத்து அந்த அமலை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனை இந்த குர்ஆன் வசனங்களும் இந்த ஹதீஸ்களும் உணர்த்துகிறதா இல்லையா? எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் இல்லாத புதியன தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத எத்தனையோ விடயங்கள் மார்க்கமாக எமது சகோதரர்களும் சகோதரிகளும் பின்பற்றி செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் நாங்கள் நாளாந்தம் வாசிக்கக்கூடியது. எனவே இந்த குர்ஆனும் ஹதீஸும் எச்சரிக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு பித்ஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத மார்க்கமாக வருடாவருந்தம் இந்த மாதத்தில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு பித்ஆத்தான ஒரு நூதன காரியம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுதல், மீலாது நபி விழா. இன்று உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம், ஒரு சில நாடுகளை தவிர அங்கெல்லாம் முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்க அன்பை வெளிக்காட்டுவதற்காக மீலாது நபி விழா கொண்டாடுகிறார்கள். இந்த மீலாது நபி விழா பற்றி எமக்கு ஓரளவு தெரிந்திருந்தாலும் இன்னும் சில செய்திகளை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம், அவைகளையும் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்களும் இந்த விடயத்தில் உறுதியாக இருக்க முடியும். அதே போன்று இந்த மீலாது நபி விழா பற்றி யாராவது எம்மோடு சர்ச்சை செய்கின்ற நேரத்தில், அது பற்றி கேள்வி கேட்க வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு தெளிவான ஒரு கருத்தை நாங்கள் கொடுக்க முடியும். இந்த மீலாது நபி விழா அவை உண்டாக்கியது யார், எங்கே உண்டாக்கப்பட்டது, அது இஸ்லாத்தில் உள்ளதா இல்லாததா, அந்த மீலாது நபி விழாவை கொண்டாடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பது பற்றி நாங்கள் ஓரளவு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா அதன் மூலமாக ஒரு மாபெரும் மாற்றத்தை எமக்கும் ஏனைய முஸ்லீம்களிடத்திலும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். இந்த மீலாதின் நபி விழாவை கொண்டாடக்கூடியவர்கள் பல கோணங்களில் இருக்கிறார்கள். சிலரை பார்த்தோம் என்று சொன்னால் மீலாதின் நபி விழா கொண்டாடுவார்கள், பெருசாக அவர்கள் மேடைகள் போடாமல் அலங்காரங்கள் செய்யாமல் வர்ண விளக்குகளை வந்து வைக்காமல் சர்வசாதாரணமாக ஒரு இடத்தில் ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு பள்ளியிலோ கூடி அங்கே என்ன செய்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிப்பார்கள், அவர்கள் மீது கசீதாக்களை உருவாக்கி பாடுவார்கள், கவிதைகளை எழுதி அதனை வாசிப்பார்கள், அல்லது யாரோ ஒருவர் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி புகழ்ந்து பேசிவிட்டு செல்வார். இப்படி சில இடங்களில் நடக்கும். இன்னும் சிலரை பார்த்தோம் என்று சொன்னால் இதனோடு சேர்த்து அங்கு பெரிய அளவில் உணவை தயாரித்து பல இனிப்பு பண்டங்களை தயாரித்து அதனை சேர்த்து அங்கே கொண்டாடுவார்கள். இது ஒரு முறை. அதே போன்று சிலர்கள் வந்து பள்ளி வாசல்களிலே அதனை கொண்டாடுவார்கள், இன்னும் சிலர்கள் வந்து வீடுகளிலே கொண்டாடுவார்கள். இது ஒரு பகுதியினர். இன்னும் ஒரு பகுதியினர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இது அனைத்துக்கும் மேலாக இஸ்லாம் விரும்பாத இஸ்லாத்துக்கு முரணான பல விஷயங்களையும் சேர்த்து ஹராமான விடயங்களையும் சேர்த்து அங்கே செய்வார்கள். எப்படி என்று சொன்னால், நாம் சொன்ன அனைத்தையும் சேர்த்து அங்கே பார்த்தால் ஆண்களும் பெண்களும் ஒட்டி உறவாடக்கூடிய உராசி கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஆண்களும் பெண்களும் கலந்து சில இடங்களில் இருப்பார்கள் பார்த்திருக்கிறோம். பொதுவாக இந்த மீலாது நபி விழாக்கள் இரவிலே கொண்டாடப்படும். இரவிலே கொண்டாடப்படுகின்ற நேரத்தில் பல தூரங்களிலிருந்து வாகனங்களிலும் கால்நடையாகவும் முடியுமான வகையில் அங்கே வந்து ஆண்களும் பெண்களும் வந்து சேர்வார்கள். நாம் சிறிய வயதிலே நிறைய பார்த்திருக்கிறோம். ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக என்று சொல்லி அங்கே இடங்களை தயார் செய்து வைத்திருக்க மாட்டார்கள். ஆண்கள் இங்காலிருந்து அங்கே போவார்கள், அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு பெண்கள் வருவார்கள். இப்படி பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். அங்கே ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலக்கிறார்கள் என்கின்ற இந்த பித்னா பற்றிய ஒரு எச்சரிக்கை அங்கே நடைபெற மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே பார்த்தால் இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கக்கூடிய பாடல்கள், ஆடல்கள், கூத்துக்கள் எல்லாம் நடக்கும். இஸ்லாமிய கீதம் என்ற போர்வையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலோட்டமாக பார்த்தால் புகழ்வது போன்ற இருக்கும். ஆனால் ஆழ்ந்து கவனித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய முறையில் பாடல்களை பாடி இஸ்லாமிய கீதம் என்ற பெயரிலே போட்டிருப்பார்கள். அது மியூசிக்கோடு சேர்ந்து, இசையோடு சேர்ந்து இருக்கும். எங்கெல்லாம் இசை சேர்க்கிறதோ அங்கே எல்லாம் வந்து ஷைத்தான் கூடுதலாக இருப்பார். என்ன செய்வார், சாதாரணமாக ஒரு பாட்டை பாடினால் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த பாட்டோடு இசையை கலந்து விட்டால் அமைதியாக இருந்த உள்ளம் துடிக்க ஆரம்பிக்கும். துடிக்க ஆரம்பித்து விட்டால் எமது கைகள், கால்கள், தலை எல்லாமே வந்து அசைய ஆரம்பிக்கும். அங்கே ஒரு நன்மையான காரியம் தீமையாக மாறிப்போவதை பார்க்கிறோம். இதுவும் போதாமைக்கு இந்த மீலாதின் நபி விழா கொண்டாடுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணத்தினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பின் காரணத்தினால் அவர்களை எல்லை மீறி புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதவி தேடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் புரட்டாக வந்து அல்லாஹு தஆலா அவர்களை பிரார்த்திப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்திர்பார் செய்வார்கள். போதாமைக்கு உலகிலே முஸ்லீம்கள் தாக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே சில ஆண்களும் சில பெண்களும் கையேந்தி பிரார்த்தனை செய்வதை பார்க்கிறோம். இதுவும் இந்த மீலாது நபி விழா சந்தர்ப்பத்திலே நடக்கின்றது. உதவி கேட்க வேண்டும் யாரிடத்தில், அல்லாஹ்விடத்தில். பிரார்த்தனைக்கு சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. எமக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹு தஆலா ஒருவன் தான். நபிக்கு கூட அதில் பங்கு இல்லை என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இணை வைக்கக்கூடிய ஒரு மகா பாவம் அந்த இடத்திலே மீலாது நபி மேடையிலே மேடையேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல இஸ்லாத்துக்கு முரணான முறைகளில் தான் இந்த மீலாது நபி விழா அரங்கேற்றப்படுகின்றது. இந்த மீலாது நபி விழா, இவ்வாறு அரங்கேற்றப்படக்கூடிய மீலாது நபி விழா, இதனை உருவாக்கியவர்கள் யார், யாருடைய காலப்பகுதியில் இந்த மீலாது நபியுலா தோற்றம் எடுத்தது, உருப்பெற்றது? பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள் இவ்வாறு செய்திருப்பார்கள், எல்லோரும் அப்படியே செய்து கொண்டு வந்தார்கள், எனவே நாங்களும் செய்கிறோம் என்கின்ற ஒரு எண்ண அடிப்படையில் தான் செய்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், நூற்றாண்டுகளிலேயே சிறந்த நூற்றாண்டு எனது இந்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்தபடியாக சிறந்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்த நூற்றாண்டு இரண்டாவது நூற்றாண்டு, அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குரூனுல் முஃபத்தலா என்று சொல்லி மூன்று நூற்றாண்டுகளை தனது சமுதாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததுக்கு பிறகு தனது சமுதாயத்தில் வரக்கூடிய மிகச்சிறந்த மூன்று நூற்றாண்டுகளை சொல்லி சிறந்த நூற்றாண்டுகளாக பட்டியல் போட்டார்கள். இந்த மூன்று நூற்றாண்டுகளிலும் மீலாது நபிவுலா கொண்டாட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை. அப்ப எப்ப இது வந்து தோன்றது என்று சொன்னால், பிறகு ஃபாத்திமியாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது இதனை ஷியாக்கள் தான் தோற்றுவிக்கிறார்கள். இதனை தோற்றுவித்தது யாரு? குர்ஆன் ஹதீஸை சரியாக பின்பற்றி ஒழுகக்கூடிய முஸ்லீம்கள் கிடையாது. ஷியாக்கள் குர்ஆனை தப்பும் தவறுமாக விளக்கக்கூடியவர்கள், அல் குர்ஆன் குறை என்று சொல்லக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பழி சுமத்தக்கூடியவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஹானல் அமீன் ஹானல் அமீன் என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் இரண்டு கரங்களை மடித்துக் கொள்கிறார்களே, இப்படியான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கக்கூடியவர்கள், பெரும்பாலான சஹாபாக்களை காஃபிர்களை என்று சொல்வது மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை திட்டி தொலைப்பதே அவருடைய பேச்சாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் தான் இந்த மீலாது நபிவுலாவை துவங்கியவர்கள். எனவே ஆரம்பமே வந்து மோசமான ஒரு இடத்திலிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஃபாத்திமியாக்களுடைய காலத்திலே இது உருப்பெறுகிறது. ஷியாக்கள் இதனை புதிதாக மார்க்கத்திலே ஏற்படுத்துகிறார்கள். இதனை முதலாவதாக அவருடைய காலத்துக்கு பிறகு இந்த உலகத்துக்கு பரப்பியவர், அறிமுகப்படுத்தியவர் யார் என்று சொன்னால், அல் மலிக் முலஃபர் அபு சயீத் கௌகபூரி என்று சொல்லக்கூடியவர். இவர் எர்பில் பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னர். ஆறாம் நூற்றாண்டின் கடைசி பகுதி அல்லது ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி என்று சொல்லி இமாம் இப்னு கதீர் அவர்களும் இப்னு ஹல்தூன் அவர்களும் அவருடைய வரலாற்று நூலிலே இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். எனவே ஷியாக்கள் ஆரம்பிக்கிறார்கள், சஹாபாக்கள் யாருமே செய்யவில்லை. அதன் பிறகு இரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் யாரும் செய்யவில்லை, மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் யாரும் செய்யவில்லை. பிறகு ஷியாக்கள் இதனை உருவாக்குகிறார்கள். எர்பிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மன்னன் கௌகபூரி இதனை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இப்படித்தான் இதனுடைய தோற்றம் இருந்தது. எனவே ஆரம்பித்த விதம், ஆரம்பித்து காட்டியவர்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு முறையான விதத்தில் தான் என்பதனை இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அதன் பிறகு அபு ஷாமா என்று சொல்லக்கூடிய பேரறிஞர் தனது நூலிலே குறிப்பிடுகிறாரு, அவ்வளுமன் ஃபஅல தாலிக பில் மூஸில் அஷேக் உமர் பின் முஹம்மத் அல் முல்லா. மூஸில் இருக்கிறது இங்கே ஈராக்கில், ஈராக்கில் தனி தோற்றம் பெறுகிறது என்பது இதன் மூலமாக இவருக்கு தெளிவாக தெரிகிறது. அப்ப அபு ஷாமா சொல்லுகிறார் தனது நூலிலே, முதலாவதாக இதனை செய்தவர் யார் என்று சொன்னால் அஷேக் உமர் பின் முகமது அல் முல்லா என்று சொல்லக்கூடியவர் தான். பிறகுதான் அவரை பார்த்து அந்த எருமிலை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மன்னர் கௌகபூரி இதனை பின்பற்றினார் என்கின்ற ஒரு செய்தியையும் இவர் சொல்லுகிறார். பிறகு இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னு கதீர் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தப்சீர் வல்லுனர், அல் குர்ஆனுக்கு மிகச்சிறந்த ஒரு அழகான நபிவழியோடைய ஒத்துப்போகக்கூடிய சஹாபாக்களுடைய விளக்கங்களை அதிகமாக கொண்டு எழுதிய ஒரு தப்சீர் நூல் தான் தப்சீர் இப்னு கதீர் என்று பிரபல்யமாக இருக்கிறது. தப்சீர் அல் குர்ஆன் அதீம் என்பதுதான் அவருடைய உண்மையான பெயர். இவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்று ஒரு பெரும் வரலாற்று தொகுப்பு நூலை எழுதினார்கள். அந்த வரலாற்று தொகுப்பு நூலிலே இமாம் இப்னு கதீர் அவர்கள் இந்த அபு சயீத் கௌகபூரி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னரை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை தருகிறார்கள். அதில் அவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இவர் ரபீல் அவல் மாதத்திலே ஒரு பெரும் ஒரு பிரபாண்டமான ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார். இதனை மையமாக வைத்து இந்த மீலாது நபியுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை மையமாக வைத்து ஒரு பெரும் ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வார். ஏற்பாடு செய்து என்ன செய்வார் என்று சொன்னால், அதிலே இந்த சம்பவத்தை அவரை பற்றி சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், சபத் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், அவரிடத்திலே வந்து சிலர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த மன்னர் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த பெரும் பிரமாண்டமான இந்த விழாவில் பங்கெடுத்த சிலர்கள் இந்த சபத் என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்திலே வந்து சொல்லி இருக்கிறார்கள் அங்கே நடந்த சில சம்பவங்களை. அந்த பிரம்மாண்டமான ஏற்பாடு, அந்த குதூகலமாக நடைபெறக்கூடிய அந்த வைபவம், அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அங்கே 500 சுடப்பட்ட ஆடுகள் பரிமாறப்படும். 5000 சுடப்பட்ட ஆடுகள் அங்கே பரிமாறப்படும். 10,000 கோழிகள் அங்கே பரிமாறப்படும். அதே போன்று 30,000 இனிப்பு பண்ட சகன்கள், தட்டுகள், பெரும் மரவைகள், தட்டுகள் வந்து அங்கே பரிமாறப்படும். இப்படி பெரும் பிரம்மாண்டமான அளவில் பெரும் அளவில் தான் இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடி இந்த உலகுக்கு அந்த மனிதர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அப்ப ஆரம்பமே வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இப்படியான வீண் செலவுகளை விரும்பவில்லை. படோடோவமான வாழ்க்கைகளை இஸ்லாம் விரும்பவில்லை. அளவுக்கு மீறி செலவழிப்பதை வந்து இஸ்லாம் விரும்பவில்லை. வீண்மனையமாக பணங்களை வந்து வாரி இறைப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. அப்ப ஆரம்பித்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அதனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்களும் இஸ்லாத்தின் வரையறைகளை வழிமுறைகளை கவனத்தில் கொள்ளாதவர்கள். உண்மையிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களை அனுவலவாக பின்பற்றியவர்கள் இருந்திருந்தால், அவர்களை சரியான முறையிலே நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இவர்கள் இவ்வாறு வீணிவிரயம் செய்வார்களா? நிச்சயமாக செய்திருக்க மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனது வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எது என்று சொன்னால், மிகவும் சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் அவருடைய திருமண நாள். எல்லோருமே திருமண நாள் என்று சொன்னால் அந்த திருமணத்தை சிறப்பாக விமர்சையாக செய்ய வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை கூட, உங்களுடைய திருமணங்களிலேயே சிறந்த திருமணம் எது என்று சொன்னால், ஐசருகா, மிகவும் எளிமையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டிகளாகும், வழிமுறைகளாகும். இதற்கு எதிராகத்தான் எல்லாமே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. இப்படித்தான் தற்பொழுதும் பல பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மொரோக்கோவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்தால், அவர்களிலே அதிகமானவர்கள் இந்த சூபித்துவ கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள், பெரும்பாலான சூபியில் இருக்கிறார்கள். இந்த ரபியுல் மாதம் வந்துவிட்டால் நீங்க நிறைய அரபு சேனல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கு நடக்கக்கூடிய அந்த மீலாது நபி விழாவை, அங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுவார்கள். அதிலே பார்க்கலாம், அந்த கௌகபூரி ஏற்பாடு செய்த ஏற்பாட்டை விட பெரும்பெரும் அதைவிட பெரும்பாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் தற்பொழுது செய்து அங்கே மீலாது நபி விழா கொண்டாடி கொண்டிருப்பார்கள். யாரை பின்பற்றுகிறார்கள்? ஷியாக்களை பின்பற்றுகிறார்கள். இந்த மீலாது நபி விழாவை பொறுத்தவரையில் இவ்வாறு கொண்டாடுவது அல்லது எளிமையான முறையில் கொண்டாடுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா? என்ன காரணங்களுக்காக இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். எளிமையாக இருந்தாலும், நடுத்தரத்தில் இருந்தாலும், அல்லது இவ்வாறு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தாலும், அது இஹ்லாஸோடு செய்யப்பட்டாலும், நன்மையை நாடி செய்யப்பட்டாலும், இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஏன்? அல்லாஹு தஆலாவும் இதனை செய்யுமாறு சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்யவில்லை, சஹாபாக்கள் யாருமே செய்யவில்லை. எனவே அவர்கள் செய்யாத ஒன்று மார்க்கமாக ஆகாது என்பதன் காரணத்தினால் இது இஸ்லாத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிதத்தாகும். இதனை செய்தால் நாளை மறுமையிலே நரகத்துக்கு தான் இது கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அதனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது ஏன் கூடாது என்று சொன்னால், முதலாவது காரணம், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்தும் கிடையாது, அவர்களது நான்கு குலஃபாக்கள் அவர்களது வழிமுறையும் கிடையாது. நான்கு குல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா ராஷிதீன் அல் மஹதியீன் மின் பாதி, எனது வழிமுறையை பின்பற்றுங்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய நான்கு நல்வழி நடந்த அந்த குலஃபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது, திருமதியிலும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை ஆமோதிக்கவில்லை. அந்த நான்கு குலஃபா சஹாபாக்கள் ஏனையவர்கள் இருக்க, அந்த நான்கு முதல் நான்கு குலஃபாக்களும் இவ்வாறு செய்த ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் வரலாற்றில் பார்க்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் இது ஒரு அடிப்படை இல்லாத முன்மாதிரியாக கொண்டு செய்யப்பட்ட ஒன்றாக கருதப்பட முடியாது. எனவே இது இஸ்லாத்தில் நிராகரிக்கப்பட வேண்டியது. போதாமைக்கு இதனை இவ்வாறு நாங்கள் கொண்டாடுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் மீதும் இட்டுக்கட்டுகின்ற ஒன்றாக அமையும். அல்லது ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அல் யௌமா அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகும் இஸ்லாம தீனா, இன்று உங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பொய்ப்பிப்பதாக அமையும். மீலாது நபிவுலா கொண்டாடுவது ஒரு நல்ல வணக்கமாகும். மீலாது நபிவுலா கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முழுமையாக பின்பற்றியவர்களாக ஆகுவோம். மீலாது நபிவுலா கொண்டாடினால் அல்லாஹு தஆலா எம்மை நேசிப்பான் என்று யாராவது நாடினால், அல்லது சிந்தித்தால், அல்லது இதனை பிரகடனப்படுத்தினால், அல்லது இதற்காக வந்து கூட்டம் போட்டு பேசினால், இந்த குர்ஆன் வசனத்தை அவர் பொய்ப்பிக்கிறார். ஏன்? அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், அல்யோம் அக்மல்து லகும் தீனக்கும், இன்று உங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக ஆக்கிவிட்டேன். பூரணமாக அல்லாஹு தஆலா ஆக்கி சீல் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதன் பிறகு யாரும் என்ன செய்ய இயலாது? அந்த மார்க்கத்தில் புதிதாக ஒரு வரக்கத்தை போட முடியாது, புதிதாக ஒன்றை ஏற்படுத்த முடியாது, புதிதாக ஒன்றை அங்கே வந்து சேர்க்க முடியாது என்பதுதான், என்பதனைத்தான் இந்த குர்ஆன் வசனம் எமக்கு சொல்லுகிறது. ஆனால் இல்லை, அல்லாஹு தஆலா பூர்ணமாக ஆக்கியிருந்தாலும் இதுவும் ஒரு நல்லபடியிருந்தான் என்று சொன்னால், நாம் அல்லாஹு தஆலா பூர்ணமாக ஆக்கிய அந்த மார்க்கத்தை நாங்கள் குறையுள்ள மார்க்கமாக நினைக்கிறோம். மார்க்கம் என்பது வரையறைக்கு உட்பட்டது, மார்க்கம் என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, மார்க்கம் என்பது நிபந்தனை கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டியது. அதுவல்லாமல் நிபந்தனைகளை தகர்த்துவிட்டு எல்லைகளை மீறி செய்யக்கூடியது மார்க்கமாக ஒருபொழுதும் அமையாது என்பதனைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லி காட்டிய குர்ஆன் வசனங்களும் அந்த ஹதீஸிலும் எமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த மீலாது நபிவுலா எக்காரணம் கொண்டும் கொண்டு வாடப்படக்கூடாது. நாம் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கத்தான் சொல்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழுங்கள் என்று தான் சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாவை அணு அணுவாக ஒன்றையும் விடாமல் பின்பற்றுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் எல்லை மீறாதீர்கள், அவர்கள் காட்டி தராததை செய்யாதீர்கள் என்றுதானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது ஏன் கூடாது என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல செய்கிறோம். கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? வருடா வருடம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தினமாக அதனை கருதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். யாரு? கிறிஸ்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எவர் ஒரு சமுதாயத்தை, ஒரு அந்நிய சமுதாயத்தை பின்பற்றுகிறாரோ அவரும் அவரை சார்ந்தவரே. நஊது பில்லாஹி மின், அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், நமது குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும், எல்லா மனித சமுதாயத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். தற்பொழுது பாருங்கள், இந்த பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய முறை, இதனை உண்டாக்கி இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். இவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவதை மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக நினைக்கிறார்கள். அதனால் தான் அதனை வந்து யாருமே நிராகரிக்காமல் ஒட்டுமொத்தமாக கொண்டாடுகிறார்கள். அவ்வாறு செய்வது நன்மையான விஷயம் என்று கருதுகிறார்கள். இதே போன்றுதான் நாங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களை கொண்டாடுகிறோம். அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைக்கும் அந்த கொண்டாட்டத்துக்கும் நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த கொண்டாட்ட முறைக்கும் என்ன வித்தியாசம்? சரியாக பார்த்தால் இந்த வித்தியாசமும் கிடையாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எவர் ஒரு அந்நிய சமூகத்தை பின்பற்றுகிறாரோ அவரும் அவரை சார்ந்தவரே. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, காலிஃபுல் முஷ்ரிகீன், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை, அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்றாமல் அவருக்கு மாற்றமாக நீங்கள் நடங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களுக்கு காபிர்கள் செய்வது போன்ற நிராகரி இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் செய்வது போன்று எதனையும் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு ஏனென்ற காரணம் கேட்டால் இதனை இவர்கள் இப்படி செய்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்கள் ஒப்பாக செய்யக்கூடாது. உதாரணமாக சொல்வது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கால் பாதணிகளோடு தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுதற்கான காரணங்களை சொல்கின்ற பொழுது யகூதிகள் வணக்கம் நிறைவேற்றுகின்ற பொழுது, அவர்கள் தியானிக்கின்ற பொழுது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது கால் பதனியை கலட்டிவிட்டுத்தான் செய்வார்கள். எனவே காலிஃபுல் யகூத், யகூதிகளுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கால் பாதணிகளோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி சில சமயங்களிலே உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கால் பாதணியோடு செருப்போடு ஷூஸோடு தொழ முடியுமா? சஹாபாக்கள் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பல இடங்களுக்கு செல்கிறோம், சென்று வருகின்ற பொழுது அந்த கால் பாதணியிலே வந்து அசுத்தங்கள் எல்லாம் இருக்குமே, எவ்வாறு அதனோடு சென்று தொழுகை நிறைவேற்றுவது என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் ஏதாவது அசுத்தங்கள் இருந்தால் அந்த செருப்பை அந்த கால் பாதணியை நீங்கள் 3 முறை பூமியிலே தேய்த்து விட்டு வந்து தொழுங்கள், அந்த மண் அதனை சுத்தப்படுத்தி விடும் என்று சொல்லி நிறைய சந்தர்ப்பங்களில் கால் பாதணிகளோடு தான் சஹாபாக்கள் தொழுதிருக்கிறார்கள். அது ஒரு சுண்ணத்தும் கூட. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது திடீர் என்று சொல்லி 2 கால் பாதணிகளையும் கலட்டி வைத்து விட்டு தொழுகிறார்கள். தொழுகையில் இருக்கின்ற பொழுது, தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிற பொழுது, இதனை பார்த்து சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுதவர்கள் எல்லோருமே வந்து என்ன செய்கிறார்கள், செருப்புகளை கலட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். தொழுது முடித்ததன் பிறகு உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டதற்கு, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் கலட்டினீர்கள் எனவே நாங்களும் கலட்டினோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் கழட்டி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏனென்று சொன்னால் எனது பாதணியில் அசுத்தம் இருப்பதாக ஜிப்ரீல் எனக்கு வந்து சொன்னார், எனவேதான் நான் கலட்டினேன். எனவே எனது கால் பாதணி சுத்தமாக இருந்தால் நாங்கள் தொழலாம். நிறைய சவுதியில் இருக்கக்கூடிய மிலிட்டரிகளை போய் பார்த்தோம் என்று சொன்னால், ஆமிக்காரர்களை பார்த்தோம் என்று சொன்னால், இராணுவ படையினரை போய் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லோருமே ஃபுல் ஷூஸ் போட்டிருப்பார்கள், அதனை கட்டி இருப்பார்கள். அவர்கள் அந்த ஷூவை மாட்டுகின்ற நேரத்தில், காலையில் அணிகின்ற நேரத்தில் ஒலுவோடு அணிந்திருப்பார்கள். ஏனைய தொழுகை நேரங்களில் அதில் அசுத்தம் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள், சுத்தமாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள், அதன் மேலே மசக செய்துவிட்டு போய் தருவார்கள். அப்ப இதுக்கான காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் யகூதிகளுக்கு மாற்றமாக இருங்கள் என்று சொல்வார்கள். இப்படி பல விடயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகள் கிறிஸ்தவர்கள் ஏனைய இணை வைப்பாளர்கள் அனைவருக்கு மாற்றமாகத்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்மை ஏவி இருக்க, அவர்களுக்கு ஒப்பாக நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை செய்துவிட்டு இது வணக்க வழிபாடு, இது நல்ல விஷயம், அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தால் இது எவ்வளவு அபத்தமான ஒன்று. எனவே இந்த கோணத்தில் பார்த்தாலும் மீலாது நபிவுலா கொண்டாட முடியாது, ஏனென்று சொன்னால் இது ஒரு அந்நிய கலாச்சாரம். அதே போன்று 3வது ஒரு காரணத்தினாலும் இந்த மீலாது நபி விழா கொண்டாடுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. என்ன? இந்த மீலாது நபி விழாவை பொறுத்தவரையில் இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி பிரம்மாண்டமாக ஒரு ஏற்பாடு செய்து அந்த இடத்திலே வந்து அவர்களை கூடுதலாக புகழ ஆரம்பித்தால், அளவுக்கு அதிகமாக புகழ்ந்தால் இது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? செருக்குக்கு இணைவிப்பு கொண்டு போய் சேரும். அது நடக்கிறது. இந்த மௌலூதுவாரிகள் இந்த புருதாக்களை பார்த்தால் இது என்ன நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்ற புகழ வேண்டும், அவர்களை மெச்ச வேண்டும், அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய அந்த எல்லைகளை இவர்கள் தாண்டி போனதன் காரணத்தினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத முறையில் இவர்கள் அதிகமாக புகழ ஆரம்பித்த காரணத்தினால், எல்லை மீறி போனதன் காரணத்தினால், பல இடங்களில் இணை வைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நிகராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருப்பதை பார்க்கிறோம். அதுதான் இந்த மாதங்களில் நமது நாடுகளில் பாடப்படக்கூடிய புர்தாவில் நிறைய இருக்கிறது. ஏனைய மௌலூது வரிகளில் அதனை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் பார்த்தாலும் நாங்கள் இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடுவது கூடாது. ஏனென்று சொன்னால், அதிகமாக எல்லை மீறியதன் காரணத்தினால்தான் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் காபிராக மாறிப்போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது, லா ததுரூனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லை மீறி புகழ்ந்து, அது போன்று என்னை நீங்கள் எல்லை மீறி புகழாதீர்கள். இன்னமா அன அப்துல், நான் ஒரு அல்லாஹ்வின் நான் ஒரு அடிமை. ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், அப்துல்லாஹி வரசூல், அல்லாஹ்வின் அடிமை அப்துல்லா என்று சொல்லுங்கள், பரசூல் அவன் தூதர் என்று சொல்லுங்கள். இதை விட்டுவிட்டு ஈசா நபியை அந்த சமூகம் எல்லை மீறி புகழ்ந்தது போன்று என்னை புகழாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக எல்லை மீறித்தான் ஒவ்வொரு விழாவிலும், இந்த மீலாது நபி விழாக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லை மீறி புகழப்படுகின்றது. தெளிவாக சொல்லுகிறது ஹதீஸு, எல்லை மீற வேண்டாம், அப்பட்டமாகவே எல்லை மீறி கொண்டிருக்கிறார். எனவே இந்த கோணத்தில் பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த மீலாது நபி விழாக்கள் தடை செய்யப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், பாருங்கள், யா அஹ்லல் கிதாப், இந்த வேதம் வழங்கப்பட்டவர்களை பொறுத்த பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த யா அஹ்லல் கிதாப் என்கின்ற இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா யாரை நாடுகின்றான் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை. யா அஹ்லல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் எல்லை மீறாதீர்கள். அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியத்தை மட்டும் தான் சொல்லுங்கள். இன்னமல் மசீஹ், மசீஹ் யார் என்று சொன்னால், ஈசா இப்னு மரியம் என்று சொல்லக்கூடிய மரியமின் மகன் ஈசா யார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய தூதர், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு நிகராக கிடையாது. எனவே அவர்கள் எல்லை மீறி புகழ்ந்த காரணத்தினால் அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கண்டிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இன்னொரு இடத்திலே நசாயிலே ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, ஈயாக்கும் வல் குழு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயத்திலும், நீங்கள் மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, ஏனைய நடைமுறை சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி, நாளாந்த வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய அம்சங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விடயங்களை பார்த்தும் ஒட்டு மொத்தமாக சொன்ன ஒரு வசனம், ஈயாக்கும் வல் குழு, எதிலும் நீங்கள் எல்லை மீறி சென்று விட வேண்டாம். அப்ப இதுல இருந்து என்ன தெளிவாகிறது? மார்க்கம் என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னால், அதுக்கு எல்லைகளை அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதரும் போட்டிருக்கிறார்கள். எனவே எல்லை மீறி எந்த ஒன்றையும் நீங்கள் செய்துவிட வேண்டாம். அப்படி செய்தால் என்னவென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, இன்னமா அஹ்லக மன் கான கபலக்கும் அல்குலு, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் நாசமாகி போனதே இந்த எல்லை மீறியதன் காரணத்தினால் தான். அப்ப இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்ற நேரத்தில், கிறிஸ்தவர்கள் நாசமாகி அழிந்து போன காரணம் என்ன? எல்லை மீறி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ போனதுதான் காரணம். எனவே நாங்களும் எல்லை மீறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ போய் செருக்களை விழுந்து விட்டோம் என்று சொன்னால் அதே கதிதான் நம்மளுக்கும். எனவே இந்த காரணத்தினாலும் மீலாது நபிவுலா கொண்டாடுவது இஸ்லாத்தில் ஹராமான ஒன்று. அதே போன்று நான்காவது ஒரு காரணம் இருக்கிறது, என்னவென்று சொன்னால், சுன்னாவுக்கு நேர் எதிரானதுதான் பிதா. சுன்னாவுக்கு நேர் எதிரானது பிதா. சுன்னா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, பிதா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத வழிமுறை. எங்கு பிதாத்து கடைபிடிக்கப்படுகிறதோ அங்கு சுன்னத்து இல்லாமல் போகும், எங்கு சுன்னத்து கடைபிடிக்கப்படுகிறதோ அங்கு பிதாத்து உள்ளுடையாது. எனவே இந்த மீலாது நபிவிழா ஒரு பிதா, அந்த பிதாவை நாங்கள் தொடர்ந்து காப்பாற்ற நினைத்தோம் என்று சொன்னால் சுன்னாவை நாங்கள் மரணிக்க செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அறிகுறி. எனவே இந்த வகையிலும் இஸ்லாத்தின் பார்வையில் மீலாது நபி விழா கொண்டாடுவது கூடாத ஒன்று, தடுக்கப்பட்ட ஒன்று. எனவே இதிலும் தெளிவாகிறது எங்களுக்கு, மீலாது நபி விழா பற்றிய முழுமையான ஒரு கண்ணோட்டம் எமக்கு கிடைத்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றுவோம், அவர்களை புகழுவோம், அவர்களை மெச்சு பாடுவோம். எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருப்போம். எங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத் சொல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். தொழுகையில் நாங்கள் அவர்களை பின்பற்றுவோம், ஜகாத் கொடுக்கிற நேரத்தில் அவர்களை பின்பற்றுவோம், ஏனைய வணக்க வழிபாடுகளில் அவர்களை பின்பற்றுவோம், எமது வாழ்க்கை அம்சங்களிலே நாங்கள் அவர்களை பின்பற்றுவோம். நாங்கள் மரணிக்கும் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்து உஸ்வத்துன் ஹசனா, எமக்கு முன்மாதிரி, அவர்கள் எல்லா மூமின்களுக்கும் ஒரு மோடல், அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். ஆனால் எல்லை மீற மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாதே செய்ய மாட்டோம், அவர்கள் காட்டித்தராதே செய்ய மாட்டோம். எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும், எவ்வளவுதான் அங்கே புகழ் பாடப்பட்டாலும், அந்த மீலாது நபியுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவில்லை என்பதனால் நாங்கள் அதனை ஒதுக்குகிறோம். இதுவும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற மொஹப்பத்தை காட்டுகின்றோம். கடைசியாக இந்த மீலாது நபி விழா கொண்டாடக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரத்தை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சில காரணங்களை, போலி காரணங்களை பட்டியலிடுவார்கள். அதனை சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்றைய இந்த அமர்வுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம். அதில் முதலாவதாக அவர்கள் அவர்களுடைய அந்த மீலாது நபி விழா கொண்டாடுவதை நியாயப்படுத்துவதற்காக முன்வைக்கக்கூடிய காரணங்களில் முதலாவது காரணம், அவர் சொல்லுவார்கள், நாங்கள் மீலாது நபி விழாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழித்தா நாங்கள் இழிவுபடுத்தியா பேசுகிறோம், அவர்களை கொச்சப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் சிந்தனை செய்கிறோம், அவர்களை போற்றுவதற்காக புகழ்வதற்காக வேண்டித்தானே நாங்கள் செய்கிறோம். எனவே இது எப்படி கூடாத ஒன்றாக அமையும்? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த செய்திகள், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் அனைத்துமே வந்து இவர்களுக்கு இந்த வாதத்துக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கின்றது. இரண்டாவதாக சொல்வார்கள், இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியாக பெரும்பாரியாக வாழக்கூடிய ஒரு சமூகம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான். எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மீலாது நபிவிழா கொண்டாடத்தானே செய்கிறார்கள். அப்போ நிறைய பேர்கள் செய்கிறார்கள், அதிகமான நாடுகளில் செய்யப்படுகின்றது. அப்போ எல்லோருக்குமே வந்து மார்க்கம் தெரியாதா? எல்லோருமே வந்து மார்க்கத்தை சொல்லாத ஒன்றை செய்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோருமே வந்து முட்டாள்களா என்ற ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த அதிகப்படியான எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு முதலாவது இந்த கேள்வியை இஸ்லாத்தை பொறுத்தவரையில், உலக காரியத்தை பொறுத்தவரையில் ஓகே ஏற்றுக்கொள்ளலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா கூறிய குர்ஆன் வசனத்துக்கு எதிரான ஒரு வாதம் இது. பெரும்பாரி எண்ணிக்கை அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஒன்றையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. தான் சொல்லி இருந்தால் அதனை செய்தால் ஏற்றுக்கொள்வான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்தால் அதனை செய்தால் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் அன்ஆம் 116வது வசனத்தில் தெளிவாகவே சொல்கிறான், வ இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி, பூமியிலே இருக்கக்கூடியவர்களில் அதிகமானவரை நீர் பின்பற்றினால் யுதில்லூக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவின் பாதையிலிருந்து உன்னை வழிதவறச் செய்து விடுவார்கள், வழிபிறல செய்து விடுவார்கள், உன்னை நாசமாக ஆகி விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். அப்ப அதிகமான ஆட்களை மையமாக வைத்து இது சரி இது பிழை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. நாம் சொன்னது போல உலகத்திலே அதிகமாக வாழக்கூடியவர்கள் யாரு? முஸ்லீம்களை விட பெரிய ஒரு சமூகம் கிறிஸ்தவர்கள். அப்ப முஸ்லீம்களை விட கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமானவர்கள் தானே. எனவே அவர்கள் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சரியானதா? சரியான ஒன்றாக அமையாது. இது வெளிப்படையாக பார்த்தால இது சரியான ஒன்றாக அமையாது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான், நீங்க நினைச்சா கூட அது சரியாக அமையாது, நாம் சொல்லி இருந்தால் மட்டும்தான் அது சரியான ஒன்றாக அமையும் சொல்லி. எனவே இதனை கவனத்தில் கொண்டதன் காரணத்தினால்தான் நிறைய உலமாக்கள் இதனை பற்றி இதற்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். இந்த மீலாது நபி விழாவில் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். சிலர் நினைக்கலாம், யாருமே எழுதியதாக நாங்கள் காணவில்லையே, உலமாக்கள் யாருமே இது பற்றி பேசியதாக கேட்கவில்லையே, யாரோ தற்பொழுதோ வஹாபிகள் தான் வந்து இதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சில ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டை மீது வைப்பார்கள். இமாம் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா இது பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். அல் இமாம் ஷாத்திபி பழைய ஒரு பெரிய இமாம், இவர்கள் இதனை பற்றி எதிர்த்திருக்கிறார்கள். இப்னுல் ஹஜ்ஜாஜ் வந்து இதனை பற்றி எதிர்த்திருக்கிறார்கள். அஷே தாஜுத்தீன் அலி பின் உமர் அல் அல்லஹ்மி இவர்கள் வந்து கடுமையாக இதனை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஷேக் முகமது பசீர் அஸ்ஸா சவானி என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் பிறந்த ஒரு பெரும் இஸ்லாமிய மாமேதை, குர்ஆன் ஹதீஸை மட்டும் இந்த உலகத்திலே பின்பற்ற செய்ய வேண்டும் என்பதிலே கடுமையான ஆர்வம் கொண்ட ஒரு மாமேதை. இவர்கள் கடுமையாக இந்த மீலாது நபி விழாவை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். முகமது ரஷீத் ரிலா இவர் வந்து கடுமையாக கோஷம் கொடுத்திருக்கிறார்கள். முகமது இப்ராஹிம் ஆல ஷேக் வந்து இதனை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து கடுமையாக இதனை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு தொடர்ந்தும் எல்லா உலமாக்களும் இவர்கள் வழியில் வரக்கூடிய எல்லா நல்ல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்கத்தில் சொல்லக்கூடிய எல்லா உலமாக்களும் இதனை வன்மையாக கண்டித்துக் கொண்டே வருகிறார்கள். நிறைய புத்தகங்கள் இதனை பார்க்கலாம். அதே அடுத்தது இவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் மீலாது நபிரா கொண்டாடுவதன் மூலமாக ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்கிறோம், அவர்களை புகழுகிறோம். முதல்ல சொன்ன காரணம் வந்து அவர்களை மெச்சுவது, பாராட்டுவது. இரண்டாவது, அல்லாஹு தாலா செலவாத்து சொல்ல இருக்கிறான், அவர்கள் மீது வந்து சலாம் கூற சொல்லி இருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அவர்கள் மீது திக்ர் செய்கிறோம், நாங்கள் செலவாத்து சொல்கிறோம். நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், வருடத்தில் இந்த ரபீல் மாதத்தில் மட்டும்தான் நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து சொல்லுவீர்களா? அந்த சந்தர்ப்பத்தை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த திக்ரை செய்வீர்களா? இஸ்லாம் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் திக்ர் செய்ய வேண்டும். எனவே இந்த வாதமும் வந்து எடுபடாத ஒரு வாதம். அதே போன்று இன்னொரு காரணத்தை சொல்வார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த மீலாது நபி விழாவை உருவாக்கியவர் யார் தெரியுமா? ஒரு நீதியான, அந்த காலத்தில் பெரும் மகானாக கருதப்பட்ட ஒரு அரசர், அவர்தான் ஒரு நீதியான அரசர் அல்லவா இதனை உருவாக்கினார். அந்த மகான் உருவாக்கிய ஒன்று எப்படி தவறாக இருக்கும்? இஸ்லாத்தின் பார்வையில் மகான்கள் உருவாக்கினாலும் சரி, மகான்களுடைய பெற்றார்கள் உருவாக்கினாலும் சரி, அது மார்க்கமாக ஆகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதித்திருந்தால், சொல்லியிருந்தால், செய்து காட்டியிருந்தால் மட்டும்தான் மார்க்கம். எனவே இதுவும் ஒரு நியாயமான வாதம் கிடையாது. அதே போன்று சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்காக வேண்டித்தான், அதனை வெளிக்காட்டுவதற்காக வேண்டித்தான், அவர்கள் மீது இருக்கக்கூடிய நேசம் பற்றை மையமாக வைத்துத்தான் இந்த மீலாது நபி விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைப்பது ஆகமாக்கப்பட்டவன் எப்படி வரும் பாத்தீங்களா? எனவே நாங்கள் இது செய்வது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்டது. எது ஆகமாக்கப்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது ஆகமாக்கப்பட்டது. அது வந்து நியாயமான காரணம். நேசிப்பது எப்படி என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி மீலாது நபி விழா செய்து கொண்டாடித்தான் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால், எம்மை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். அவர்கள் நேசித்ததன் காரணத்தினால் தான் இந்த ஹதீஸ்களை இந்த இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எம்மை போன்று பொடுபோக்காக அவர்கள் இருந்திருந்தால், நாம் நேசிக்கக்கூடிய அளவில் தான் அவர்கள் கொண்ட நேசம் இருக்குமாக இருந்திருந்தால், ஒரு ஹதீஸ் கூட எமக்கு வந்து சேர்ந்திருக்காது. அவர்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த ஹதீஸ்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே அதிகமான கவனம் கொண்டிருக்கிறார்கள். இதுவே எடுத்து காட்டுகிறது அவர்கள் கொண்டிருந்த அந்த நேசத்தை. எனவே அவர்கள் யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக கூறிக்கொண்டு இந்த மீலாது நபியை கொண்டாடவில்லை. எனவே அதுவும் ஒரு நியாயமான வாதம் கிடையாது. இப்படி எல்லா கோணங்களில் பார்த்தாலும் இந்த மீலாது நபி விழா இஸ்லாத்தில் உள்ள ஒரு வணக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா காட்டவில்லை, அவனது தூதர் அவர்கள் காட்டித்தரவில்லை, சஹாபாக்கள் யாருமே செய்யவில்லை, எந்த ஒரு இமாமும் இதனை செய்யுமாறு ஏவவில்லை. குர்ஆன் ஹதீஸ் வழியில் நடக்கக்கூடிய எந்த ஆலிம்களும் இதுவரைக்கும் இதனை செய்யுமாறு மார்க்கத்தில் உள்ள விடயமாக சொல்லவே இல்லை. எனவே இது ஒரு அனாச்சாரம். எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் அழகான ஒன்றாக ஆக முடியாது. எவ்வளவுதான் சிறந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் சிறந்த ஒன்றாக இருக்க முடியாது. எவ்வளவுதான் பயபக்தியோடு செய்தாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு 10 பைசாவுக்கு கூட பெருமதி இல்லாததான் அது அமையும். ஏன்? அல்லாஹ் காட்டி தரவில்லை. மார்க்கம் என்று சொன்னால் நாம் நினைப்பது மார்க்கம் அல்ல. மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் இட்ட வரையறைகளோடு செயல்படுத்தப்படுவதுதான் மார்க்கம் என்பதனை உங்கள் மன்றத்தில் வைத்து இத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா சுன்னாவை மட்டும் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக, ஹதீஸை மட்டும் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எமது வழிகாட்டியாக அமைத்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எல்லா முஸ்லீம்களையும் ஆக்குவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். என்பாக தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தலைப்பில் ஏதாவது கேள்வி இருந்தா ரெண்டு கேள்வி கேட்கறதும் சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்துட்டு வந்துட்டு அடுத்த படியா என்ன செய்றாங்க? அந்த கஃபாருல் கதாயா, அதாவது யார சொல்லுல்லா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஸலவாத் சொல்லட்டும் சொல்லிட்டு நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். வதுனூபில் மூபி காத்தி, எங்களை அழித்து நாசமாகக்கூடிய பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் நீங்கள் தான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லுகிறோம். பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹு தஆலா. எனவே முன்பகுதி பரவாயில்லை, எது கூடாதோ அதுதான் கூடாது. பார்க்கலாம் என்ன சொல்லலாம்.